உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய மாலை வணக்கத்தை புதுகை பண்பலை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஆர். ராஜா அவர்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகளை பற்றியும் பண்ணை அமைக்கும் விதத்தை குறித்தும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு தெரிந்த சுயதொழில் செஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பல்வேறு விதமான திறமைகளோட ஒரு நாட்டுக்கோழி பண்ணைய துவங்கி சிறப்பா உள்ள நேர்காணல் எடுக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க. ஐயா,
என் பேர் வந்து ராஜாங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மரவணந்தம் கிராமத்துல இருந்து பேசுறேங்க. நான் கடந்த ஒரு 12 ஆண்டுகளா நாட்டுக்கோழி வளர்த்திக்கிட்டு இருக்கேங்க.
ஐயா, இப்ப நீங்க ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க. பொதுவாக உங்களை மாதிரி டிப்ளமோ படிச்சவங்க எல்லாருமே தங்களுடைய படிப்புக்கேற்றவாறு ஒரு நல்ல ஒரு வேலையை தேடணும், ஒரு பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள்ல நல்ல ஊதியத்துக்கு பணி சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் கல்லூரி படிப்பை முடிச்சு வெளியே வருவாங்க. நீங்க படிச்சு முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படிங்க ஏற்பட்டது?
இல்லைங்க, நானும் படிச்சு முடிச்ச உடனே சென்னைக்கு போனேங்க. அங்க போய் ஹுண்டாய் கார் தொழிற்சாலையில ஒரு வருஷம் வேலை பார்த்தேங்க. மாசம் ஒரு 6000 ரூபா சம்பளத்துல ட்ரைனிங்கா வேலை பார்த்தேன். அப்புறம் ஃபோர்டு தொழிற்சாலையில வேலை பார்த்தேங்க. இதெல்லாம் குறைந்த சம்பளத்துல நிரந்தர பணி இல்லாத வேலையா இருந்துச்சுங்க. அதனால நான் வேலை வாய்ப்புல 80 இதுல பதிவு பண்ணியிருந்தேங்க தரமணியில. அது மூலயமா எனக்கு தொழில் பரிசு கிடைச்சதுங்க. அப்புறம் தொழில் பரிசு சென்னை விமான நிலையத்துல ஏர் இந்தியாவில் ஒரு வருஷம் தொழில் பரிசு பண்ணிட்டு அப்புறம் அரசு வேலைக்கு பரிசு எழுதிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் சரியா அமையல, வேலை கிடைக்கலைங்க. அது செஞ்சுட்டு இருக்கக்குள்ளேயே சரி ஏதோ ஒரு விவசாய நிலம் இருக்குது, ஒரு தொழில் செய்யலாம்னு நினைச்சேன். அதனால ஒரு 500 கோழி குஞ்சுகளை அதில் ஒரு 100 கோழி குஞ்சு தாங்க வாங்கி வளர்த்தினேன். அதில் சரி லாபம் கிடைச்சது. அப்புறம் தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா அது விரிவுபடுத்திட்டு இருந்தேன். நானே இது நல்ல வருமானம் இருந்தனால நான் வேலைக்கு போடுங்க இதையே தொடர்ந்து.
ஐயா, இப்ப நீங்க முதல் முறைய அந்த கோழி வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அங்க என்ன மாதிரியான நடைமுறைகள் இருந்தது, இதை பார்த்த உடனே நம்மளும் கோழி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படிங்க ஏற்பட்டது?
இல்லைங்க, ஆரம்ப காலத்துல ஒரு 100 குஞ்சு 200 குஞ்சு வளர்க்குள்ள பெருசா அது நோய் தொற்று மேலாண்மை அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, வளர்த்திட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் விரிவுபடுத்தி 500 குஞ்சுகளை வளர்த்துக்குள்ள சில நோய்கள் ஏற்பட்டுச்சுங்க. அந்த நோய்கள் ஏற்படக்குள்ள பணியாளர்கிட்ட கேட்டாங்க, அவங்க சரிவர தகவல்கள் கொடுக்கலீங்க. அப்புறம் அதை என்ன செய்யலாம்னு யோசிச்ச பிறகு இது மாதிரி கோழி ஆய்வு நிலையம் இருக்குது தலையா சொல்லலாம், நீங்கள் அங்கே போய் பாருங்க, மருத்துவர் இருக்காரு ஆலோசனை பண்ணுங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணாங்க, அவங்க சில வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. சில மருந்து இந்தந்த தேதியில் இந்தந்த மருந்துகள் போடணும், எந்தெந்த மருந்து எந்தெந்த நோய்க்கு அப்படின்னு சில வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. அதான் அதன் அடிப்படையில் வந்து நான் போட ஆரம்பிச்சேங்க. அதுக்கு அப்புறம் அனுபவ ரீதியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கற்றுக்கிட்டேன்.
ஐயா, இப்ப கோழி பண்ணை அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா கால்நடைகள் எல்லாத்துக்குமே இட வசதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், மாடா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும். இப்ப உங்களுடைய கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு இட வசதி எப்படி நீங்க தேர்வு செஞ்சீங்க, அதனுடைய அடிப்படை தகவல்களை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஐயா,
நான் வந்து ஆரம்ப காலத்துல கொட்டகை ஒண்ணு இருந்துச்சு, அதுல தாங்க 100 கோழி குஞ்சு வளர்த்தனா. அப்புறம் அதுலயே 500 குஞ்சு விடுற அளவுக்கு இட வசதி இருந்தனால அது 500 குஞ்சுகளை வளர்த்தனங்க. அது ஒரு 2 ஆண்டுகள் வளர்த்தனா கொஞ்சம் கணிசமா லாபம் கிடைச்சி அதை விரிவுபடுத்தலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கிழக்கு மேற்கில் வந்து 100 அடி நீளம் 22 அடி அகலத்துக்கு ஒரு ஷெட்டு போட்டு அதில் வந்து ஒரு 2000 கோழி குஞ்சுகள் வளர்த்துற அளவுக்கு முதல்ல போட்டாங்க. அந்த ஷெட்டை அமைச்சு அதில் ஒரு 500 குஞ்சுகளாக தடுத்து அதில் வளர்க்க ஆரம்பிச்சுங்க. அதை வளர்த்து கொஞ்சம் விரிவுபடுத்த பிறகு திருப்பி இப்போ ஷெட்டுகளை ஒன்று ஒன்றா அமைச்சுக்கிட்டாங்க.
ஐயா, இப்போ கோழிகள் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னைக்கு கோழிகளில் நிறைய ரகங்கள் வந்துருச்சு, நாட்டு ரகம் வந்துருச்சு, கறிக்காக வளர்க்கக்கூடிய பிராய்லர் கோழி இனங்கள் வந்துருச்சு, இன்னோட கலப்பினங்கள் நிறைய இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நீங்க கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி என்னென்ன இனங்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க, என்னென்ன இனங்களை தேர்வு செஞ்சு வளர்க்க ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்லைங்க, இது ஆரம்பிக்கல, ஆரம்ப காலங்களில் எனக்கு அந்த இனம் என்ன இனம், அந்த கோழி எப்படி விற்கும், நோய் தொற்று இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. கோழி குஞ்சுகள் எங்கே கிடைக்குன்னு தேடி பார்க்கல. சில இடங்கள் பல்லடம் திருப்பூர் அந்த பகுதிகளில் கிடைச்சிருக்கு, அங்கே போய் 100 குஞ்சு 200 குஞ்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பஸ்ஸில் அனுப்பி விட்ருவாங்க, அதை வளர்த்தணுங்க. அதை வளர்த்து விற்பனை கொண்டு வரக்குள்ள அந்த ரக கோழிகள் வந்து சந்தையிலையோ இல்லை கடைகள்லையோ அதை வாங்குறாங்க, கம்மி விலைக்கு கேட்குறாங்க. கம்மி விலைக்கு கேட்டதுனால அதை நான் ஒரு 5 ஆண்டுகளால் அதை வளர்த்து அதில் சில அனுபவங்கள் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் அது அந்த கோழிகளை விற்று நல்ல லாபம் பார்க்க முடியாததுனால நானே வந்து ப்ரீடு ரெடி பண்ணேங்க. நானே வந்து என்ன பண்ணேன், வெளியில் கிராமப்புறங்களில் இருக்க விவசாயிகள்ட்ட வந்து நாட்டுக்கோழி வாங்கி அதிலிருந்து நான் முட்டையை எடுத்து அதுலேருந்து குஞ்சு உற்பத்தி பண்ணி நானே ஒரு ப்ரீடிங்காக தனியாக தாய்க்கோழிகளை வச்சு முட்டை எடுத்து நானே குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சு அந்த இனக்கோழிகளை இப்ப நானே கடை வச்சு நேரடியா என் கடையில வைக்கிறேன், மற்ற கடைகளை கொடுக்குறேன், நல்ல லாபத்துல அந்த கோழிகளை வித்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆரம்ப காலங்கள்ல தெரியும் அந்த வீடு தெரியாததுனால வாங்கி வளர்த்தனால சில நஷ்டங்களாலையும் ஏற்பட்டுச்சுங்க.
ஐயா, எப்பவுமே கோழி இனங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாட்டுக்கோழி இனங்களுக்கு எப்பவுமே ஒரு வரவேற்பு இருந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்க என்ன மாதிரியான நாட்டுக்கோழி இனங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய அமைப்பு முறை என்ன, என்னென்ன இனங்கள் நீங்க வந்து வளர்க்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் வந்து ஆரம்ப காலங்களில் நான் வந்து பெருவுடை கோழிகளை வளர்த்திட்டு இருந்தேங்க, சண்டை கட்டு சேவல் எனக்கூடிய பெருஞ்சாதி கோழிகளை வளர்த்திட்டு இருந்தேங்க. அந்த கோழிகள் வந்து சேலம், ஈரோடு, காங்கேயம், திருப்பூர் பகுதிகளில் நல்ல அம்மகமாக விற்பனை இருந்தே குஞ்சுகள் விற்பனை நல்லா இருக்குங்க அந்த பகுதிகளில், கொங்கு மண்டலத்தில். நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கிறதுனால எங்கள் பகுதியில் சிறுவிடை இல்லை இடைவெட்டு நாட்டுக்கோழி தாங்க நல்ல வரவேற்பு மக்களிடையே இருக்குது கோழிக்கு. அதனால என்ன பண்ணா அந்த சிறுவிடை நாட்டுக்கோழியிலே கொஞ்சம் கலப்பினமாக இடைவெட்டு மாதிரி சேவல் 2 கிலோ வர மாதிரியும் வெடக்கோழி 1.5 கிலோ வர மாதிரியும் நானே கொஞ்சம் உற்பத்தி அந்த மாதிரி இனக்கோழிகளை வந்து கலப்பினம் பண்ணி சிறுவிடை நாட்டுக்கோழிகளை கொஞ்சம் கலப்பினம் பண்ணி இடைவெட்டு நாட்டுக்கோழிகளாக உருவாக்கி அந்த கோழிகளை இப்போ வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட கறி வந்து நல்ல அருமையான சுவையை கொடுக்குதுங்க, நல்ல கறி நல்லா இருக்குதுங்க, முட்டையும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக வருதுங்க. அதனால மக்களுடைய வரவேற்பு இருக்கிறதுனால அந்த கோழிகள் அந்த இனக்கோழிகளை உற்பத்தி செஞ்சு சிறுவிடை இனக்கோழிகளில் கலப்பினம் பண்ணி உருவாக்கி அதை பண்ணிட்டு இருக்கேன்.
ஐயா, இப்ப கோழி முட்டைகள் அப்படின்னு சொல்றப்ப கோழி முட்டைக்காக சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்காக கோழி வளர்ப்பாங்க, சில பேர் கறிக்காக கோழி வளர்ப்பாங்க, இந்த மாதிரி கோழி வளர்ப்புல ரெண்டு இருக்குது. நீங்க வளர்க்கக்கூடிய கோழிகள்ல என்னென்ன இனங்களை முட்டைக்காகவும் என்னென்ன இனங்களை கறிக்காகவும் வளர்க்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நம்ம வந்து இந்த சிறுவிடையிலே கலப்பின கோழிகள்ல இருந்து முட்டையை எடுத்துக்கிறேங்க, முட்டை நல்லா 1 வருஷத்துக்கு 200 முட்டை கிட்ட வருதுங்க. இறைச்சிக்காகவும் இதே கோழி தாங்க பயன்படுத்துறோம், முட்டைக்காகவும் இதே கோழியை தாங்க பயன்படுத்துறோம். நம்ம வெளியிலேருந்து குஞ்சுகள் வாங்குறதுல வெளியிலேருந்து கோழிகள் வாங்குறதுல நம்ம வளர்க்குற கோழியை தான் நம்ம முட்டையை எடுக்கிறோம், அதை ஹேச்சரிஸ்ல வச்சு குஞ்சு பொறிக்கிறோம், அந்த குஞ்சை வளர்த்து நேரடியாக நம்ம கடையில் விற்பனை செய்கிறோம். நம்ம அதே மாதிரி முட்டையும் அதே மாதிரி நம்ம பேரண்ட் தாய் கோழிகள் வச்சுருக்கோம், அதுலேருந்து முட்டை எடுத்து முட்டை தேவைப்படுறவங்களுக்கு முட்டை கொடுக்குறோம், குஞ்சு தேவைப்படுறவங்களுக்கு அதுலேருந்து குஞ்சு உற்பத்தி பண்ணி குஞ்சு கொடுக்குறோம், நம்ம சொந்தமாக பண்ணிக்கிறோங்க. முட்டையும் குஞ்சு நல்ல வரவேற்பு மக்களிடையே இருக்குது, நல்ல கிடைக்கிறது.
ஐயா, இப்போ நீங்கள் இந்த முட்டைகள்லாம் இன்குபேட்டரில் வச்சு வளர்க்குறதா சொல்லியிருக்கீங்க, இப்போ இன்குபேட்டர் அப்படின்னா என்ன? சாதாரணமாக முட்டைகளை அந்த கோழிகளை அடைக்காத்து வளர்க்குறதுக்கும் இந்த மாதிரி இயந்திரங்களுடைய பயன்பாடுகளோட முட்டையை வளர்த்து பராமரிக்கிறதுக்கும் என்னங்க ஐயா வித்தியாசம்?
நம்ம முட்டை நமக்கு குஞ்சுகளோட தேவை வந்து அதிகம், இப்போ கோழிகளோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கோழியில் அட வச்சுனா ஒரு 20 தோராயமாக 18-17 முட்டை வச்சோம்னா ஒரு 12-13 குஞ்சுகள் கிடைக்குங்க 21 நாளில். ஆனால் இப்போ நம்ம ஹேச்சி குஞ்சு பறிப்பான் செயற்கையான குஞ்சு பறிப்பான் மூலம் நம்ம வந்து முட்டையை வச்சு குஞ்சு பறித்தோம்னா இப்போ ஒரு வாரத்திற்கு எனக்கு வந்து 2000 கோழி குஞ்சுகள் தேவைப்படுதுன்னா நான் ஒன்று 2300-2200 முட்டைகளை சேகரித்து இப்போ இந்த திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த முட்டைகள் இப்போ பண்ணையில் இருக்கிற முட்டையை எடுத்து சேகரித்து ஒரு ஏசி ரூமில் வச்சு ஒரு 17-18 டிகிரி கூலிங்கில் வச்சுருந்து அந்த முட்டையை சேகரித்து 8வது நாளோ 7வது நாளோ எடுத்து ஒரு 8 மணி நேரம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வெளியே வச்சு அந்த 2300 முட்டையை எங்கள் ஹேச்சரி குஞ்சு பொறிப்பு மிஷினில் வச்சு அந்த 21 நாள் அதில் வந்து கரெக்டான ஈரப்பதமும் கரெக்டான வெப்பநிலையும் கொடுத்தனா எனக்கு தோராயமாக ஒரு 2000-2100 குஞ்சுகள் கிடைக்குது. அந்த 2100 குஞ்சுகளை நான் வந்து பண்ணையில் விட்டு அதுக்கு தீனி தண்ணி சரியான நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுத்து வளர்க்குறேன். வாரம் வந்து ஒரு 500 கிலோ 600 கிலோ எனக்கு வந்து விற்பனை வாய்ப்பு இருக்குது, கோழியோட தேவை இருக்குது. அதனால இந்த மாதிரி நவீன முறையில் செய்கிறதுனால நல்ல தொழில் பெருக்கி நான் அதிகமான கோழிகளை உற்பத்தி செய்ய முடியுதுங்க.
ஐயா, இப்போ இந்த இன்குபேட்டரில் வைத்து முட்டைகளை வந்து பொறிக்கும் பொழுது இந்த இன்குபேட்டர் இயந்திரங்களை நீங்கள் சொந்தமாகவே வச்சுருக்கீங்களா, இல்லை தனியாக வாடகைக்கு எடுத்து முட்டை பொறிக்கிறதுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தி வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துறீங்களாங்க ஐயா?
ஆரம்ப காலங்கள்லாம் நான் வெளியில் கோழி குஞ்சுகளை வாங்கி 2-3 ஆடுகள் குஞ்சுகளாக வாங்கி வளர்த்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தாய் வெளியிலிருந்து விவசாயிகளிடம் தாய்க்கோழி வாங்கி முட்டை எடுக்க ஆரம்பித்தவங்களுக்கு அந்த முட்டையை இங்கிருந்து நான் பஸ்ஸில் கொண்டு போய் சேலத்தில் சேலம் பகுதியில் வாடகைக்கு குஞ்சு பறிக்க தர இயந்திரங்கள் இருக்குது, முட்டைக்கு 3 ரூபான்னு சொல்லி அங்கே குஞ்சு பறிச்சு விடுங்க. அது கொண்டு போகிறது கொண்டு வர்றதுக்கும் போக்குவரத்து செலவு, போக்குவரத்து இடையில் பல சிக்கல்கள் ஏற்படுறதுனால நான் வந்து வங்கியில் கள்ளக்குறிச்சி கனரா வங்கியில் அணுகி நான் மானியத்தோட கூடிய லோன் வாங்கி ஹைதராபாத் பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட் இருக்கிற ஹேச்சரிஸ் கம்பெனி மிஷின் தயாரிக்கிற நிறுவனத்தில் வந்து மிஷினை வாங்கி நானே அதை அமைப்பு ஏற்படுத்தி அதில் முட்டைகளை வச்சு குஞ்சு பறித்து நான் சொந்தமாக பயன்படுத்திக்கிறேன்.
ஐயா, இப்போ இந்த மாதிரி கோழிகளை பண்ணைகளை அதிகமாக வச்சு வளர்க்கும் பொழுது பொதுவாக எல்லா விவசாயிகளுமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தாக்கம் அப்படிங்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இப்படி பண்ணைய கோழிகள் வைக்கும் பொழுது
கோழிகளுக்கு என்ன மாதிரியான நோய்களுடைய தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறைய நீங்க செய்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
கோழிகளுக்கு வந்துங்க, நீங்க கும்பலா வளர்த்தினாலும் அதிக எண்ணிக்கையில வளர்த்தினாலும் இல்ல குறைவான நிலங்கள்ல ஒரு 50 கோழி 20 கோழி வளர்த்தினாலும் நோய் தொற்றுகள் கண்டிப்பா ஏற்படுங்க. அதனால நோய்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய நோய் வெள்ளக்கழிச்சல் நோய்ங்கிற ஒரு நோய்ங்க. அந்த நோய் வந்தா 95% கோழிகளோட இறப்பு ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பறவை காய்ச்சல்ங்கிற ஒரு நோய், அது வந்து அது வந்தாலும் 95% கோழிகளை இறப்பை ஏற்படுத்துங்க. அதனால வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கான மருந்து வந்து ஆரம்ப ஒரு 5-6 நாள்ல F1B1 அப்படிங்கிற ஒரு மருந்து, சொட்டு மருந்து இருக்கு, அது போடலாங்க. இல்லைன்னா லசோட்டாங்கிற ஒரு சொட்டு மருந்து, அது போடலாங்க. அதுக்கப்புறம் 16-28 நாளுங்கிறதுல அந்த மருந்து தொடர்ச்சியா போடணுங்க. சொட்டு மருந்து ஒரு சொட்டு கண்ணில் உண்ணுங்க. அப்படியே அதிகமான கோழிகள் வச்சிருக்கோங்க, ஒரு 500 கோழி 1000 கோழி வச்சிருக்கோங்க, எண்டி கில்டுன்னு ஒரு எண்டி கில்டு வைரஸ்ங்கிற அந்த ராணிக்கட்டுக்கான கில்டு வைரஸ் இருக்குங்க. அது ஒரு பாட்டில் வந்து 1000 ரூபாங்க 1000 கோழிக்கு, ஒரு கோழிக்கு ஒரு குஞ்சுக்கு 1 ரூபா செலவாங்க. சின்ன குஞ்சுல 0.25 ml அளவுல அந்த கோழிக்கு ஊசியா செலுத்துனுங்க. அல்லது ஒரு 60 நாள் 66 நாள் ஆன கோழிகளுக்கு 0.5 ml அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம வந்து ஊசியா செலுத்தினாங்க. அந்த மருந்து வந்து 3 மாதங்கள் அந்த வெள்ளக்கழிச்சல் நோய் வராம இருக்க, அதோட போராடி அந்த நோய் வராம கோழியை வந்து தற்காத்து காப்பாத்திங்க.
ஐயா, இந்த கோழி பண்ணை தவிர நீங்க விவசாய நிலங்கள் ஏதாவது வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னென்ன விவசாயம் வந்து கோழி பண்ணை தொடர்புடைய வேளாண்மையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
எனக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்க. அந்த விவசாய நிலத்தை வந்து நான் கோழிக்கான தேவையான மக்கா சோளங்களை விளைவிச்சு நான் எனக்கு தேவையானதான் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 10 லாம் வெளியில வாங்குறேங்க. அந்த கோழியிலேருந்து வர எச்சை வந்து அந்த விவசாய நிலத்திலே போட்டு அதுக்கு நல்ல இயற்கையாக விவசாயம் வரக்கூடிய அளவுக்கு உரம் கம்மியாகும். இந்த எருவுகளை வந்து நான் பயன்படுத்திக்கிறேங்க. அதனால எனக்கு வந்து கோழிகளுக்கு கொஞ்சம் மக்காசோளம் வாங்குற செலவு குறையுதுங்க. எனக்கு கணிசமான மக்காசோளம் என்னுடைய விலை நிலத்துல நான் எடுக்கிறேங்க.
அதே போல இன்னைக்கு இந்த ஆட்டு இனங்கள் மாடு இனங்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது இந்த குடற்புழு நீக்கம் அப்படிங்கறத செய்யணும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய கால்நடை மருத்துவர்கள் வந்து அறிவுறுத்திட்டே வர்றாங்க. இப்ப கோழிக்கு இந்த குடற்புழு நீக்கம் எப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, எந்தெந்த காலகட்டத்துல செய்வீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கோழிக்கு குடல் புழு நீக்கம் பண்ணுங்க. 66 நாள் நான் சொன்ன மாதிரி அந்த எண்டி கில்டு வைர 0.5 ml நம்ம போடக்குள்ள ஒரு நாளைக்கு முன்னாடி அல்போமாருங்கிற மருந்தை ஒரு 1000 கோழி இருக்கிற சமயத்துல அதுக்கு 40 லிட்டர் தண்ணியில 500 ml அல்போமாரை கலந்து அது குடிக்கிற அளவுக்கு அந்த கோழிக்கு வைக்கணுங்க. அதை குடிச்சு மறுநாள் வந்து நம்ம வந்து அந்த குடல் புழு நீக்கம் பண்ணி ஒரு நாளோ அல்லது 2 நாளோ கழித்து அதுக்கப்புறம் நாம வந்து இந்த எண்டி கில்டு அப்படிங்கிற கில்டு மருந்தை வந்து கோழிக்கு செலுத்தமுள்ள அதோட அந்த மருந்தோட செயல்திறன் வந்து நல்லாவே இருக்குங்க. கோழியோட வளர்ச்சியும் நல்ல நிலையில இருக்கு.
ஐயா, இப்ப இந்த குடற்புழு நீக்கம் இந்த பணிகளை செய்யும் பொழுது தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரீங்க. இப்ப இந்த கோழிகள்ல நீங்க வச்சு வளர்க்கும் பொழுது அதனுடைய கறி, இப்ப கறிக்காக கோழி வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்ப இப்ப எடைக்குதான் வந்து அந்த கறிகளுக்கு வந்து விலை வந்து கிடைக்குது. சராசரியா 1 கிலோ அப்படிங்கிறது எவ்வளவு வந்து விலை போகுது, ஒரு கோழிங்கிறது எந்த அளவுக்கு எடை தாங்கக்கூடியதா இருக்குது?
இப்போ வந்துங்க, நான் வந்து வளர்க்குற பிரீடு வந்து ஒரிஜினல் பிரீடுங்கிறதுனால, ஒரிஜினல் கலப்பின பிரீடுங்கிறதுனால உயிருடன் நாட்டுக்கோழி 1 கிலோ 300 ரூபாய்க்கும் 1 கிலோ இறைச்சி வந்து 400 ரூபாய்க்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த 1 கிலோ இறைச்சி வாங்குவவர்களுக்கு 4 முட்டை வந்து எங்கள் கடையில் இலவசமாக கொடுக்குறோங்க. அதே மாதிரி கடைகளுக்கும் 1 கிலோ 300 ரூபா என்ற விகிதத்துல நாங்க நாட்டுக்கோழிகளை கொடுக்குறோங்க.
இப்ப நாட்டுக்கோழி இனங்கள் தவிர கோழி கடைகளை இந்த பிராய்லர் இனங்கள் கலப்பு இனங்கள் இதெல்லாம் வளர்த்துட்டு வராங்க. நீங்க முழுக்க முழுக்க நாட்டுக்கோழிகள் மட்டும்தான் வளர்த்துட்டு வரீங்களா, இல்ல பிராய்லர் கோழி இனங்களையும் வளர்க்குறீங்களாங்க? ஐயா,
நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து நாட்டுக்கோழி மட்டும்தான் கண்ட 13-14 ஆண்டுகளாக நான் ஆட்டுக்கோழி மட்டும் வளர்த்திட்டு வரேங்க. அதே மாதிரி என்னுடைய சின்னசேலம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கு எங்க கடையிலையும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைய நாள் வரைக்கும் நாங்கள் வளர்க்குற நாட்டுக்கோழிகளை மட்டுமே விற்பனை செய்கிறோங்க. கறிக்கோழி மற்ற இறைச்சிகளை நாங்கள் விற்பனை செய்யறது இல்லைங்க. நாட்டுக்கோழியை மட்டும்தாங்க நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம்.
இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நாட்டுக்கோழிக்கு கிடைக்கக்கூடிய விலை, நீங்கள் வந்து இப்போ முழுமையாக பண்ணையிலே இருக்கிறதுனால இப்போ வரக்கூடிய வியாபாரிகள் உங்கள் பண்ணையிலேருந்து கோழிகள் வாங்கும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கும் அந்த விலை கட்டுப்படக்கூடிய வகையில இருக்குதா, அதே மாதிரி வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது போதுமானதா இருக்காங்க ஐயா?
ஆரம்ப காலங்களில் அசில் கிராஸ் எனப்படும் நாட்டுக்கோழியை வளர்க்கக்குள்ள அது வந்து சந்தையை படுத்தும் பொழுது பல சிக்கல்களை ஏற்பட்டது, விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. விலை மலிவா தான் கொடுத்தோம். ஆனா இப்ப கடந்த ஒரு 8-9 ஆண்டுகளா நாங்க வந்து சொந்தமாக குஞ்சுகளை உற்பத்தி பண்றதுனால, நாங்க ஒரிஜினல் குஞ்சுகளா ஒரிஜினல் கோழிகளா பண்றதுனால கடைக்காரங்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. எங்க சொந்த கடையிலேயே எங்களுக்கு எங்களாலேயே எங்களுக்கு அதிக விற்பனை ஆகுறதுனால எங்களுக்கு உற்பத்தி நாங்க உற்பத்தி பண்ற கோழி நாங்களே அழிச்சுக்கிறோம். பெரிய அளவுல கடை கொடுக்கறதுல ஒரு 2-3 கடைகள் மட்டும் ஆரம்ப காலத்துல இருந்து எடுக்கிறவங்க மட்டும் கொடுக்குறோம். ஆனா நாங்களே அனைத்து கோழிகளும் எங்க கடையிலே அழிக்கிற அளவுக்கு நாங்க வந்து வியாபார வாடிக்கையாளர் கையில வச்சிருக்கோம்.
ஐயா, இப்ப இந்த கோழி பண்ணைய பெரிய அளவுல பண்ணும் பொழுது இந்த கோழிக்கு நீர் வைக்கணும், தீவனம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வேற பணியாளர்கள் இதுக்காக நியமிச்சிருக்கீங்களா, இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களையே இந்த கோழி பணியை நிர்வகிக்கல பங்கெடுத்துக்கிறீங்களாங்க ஐயா?
இதுல வந்து நானு, என் மனைவி, எங்க அம்மா 3 பேர் இருக்குங்க. நாங்க வேலை செய்யறேங்க. அது இல்லாத வேலையாட்கள் 3 பேர் இருக்காங்க. நாங்க 6 பேர் இருக்குங்க. தொடர்ச்சியா அதுக்கு என்னென்ன வேலையோ, நாங்க தண்ணிக்கு ஆட்டோமேட்டிக் நிப்பிள் சிஸ்டம் வச்சிருங்க. தீவனம் கம்பெனி தீவனம் வாங்குறேங்க. நாங்க பாதி வந்து தீவனம் நாங்க அரைக்கிறோங்க. காலை மாலை நேரங்களையும் 2 நேரங்களையும் தீனி கொடுத்துறது, பண்ணையில தீனி போறது ஆட்கள் இருக்காங்க, அவங்க செய்வாங்க. நாங்களும் கூட வந்து எல்லா வேலையும் செய்வோம்.
ஐயா, இப்ப இந்த கோழி பண்ணைய அதிக அளவுல வைத்து வளர்க்கும் பொழுது கோழிகளுடைய குடிநீருக்காகவும் சரி, அந்த கழிவுகளை தூய்மை செய்யறதுக்காகவும் தண்ணீருடைய பயன்பாடு அவசியம் ரொம்ப முக்கியமானது. இந்த கோழி பண்ணைக்கு தேவையான தண்ணி பயன்பாடை எப்படி நீங்க செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நாங்க வந்து போர்ல இருந்து டேங்க் வச்சிருக்கோங்க. போர்ல இருந்து தண்ணி எடுத்து டேங்க்ல வந்து சேகரிச்சு அந்த தண்ணியில வந்து அதுக்கு கால்நடை மருத்துவர் கொடுத்த அந்த கிருமி நாசினியை பயன்படுத்துறோங்க. 30 நாளுக்கு ஒரு முறை டேங்குகளை சுத்தமாக கழுவி சுத்திகரிப்பு பண்ணி சுத்தம் பண்ணி தான் அப்புறம் தண்ணியை வந்து கோழிகளுக்கு பயன்படுத்துறோங்க. அதே போல ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை கோழி ஆராய்ச்சி நிலையத்துல தண்ணியை கொடுத்து அதை தண்ணியை டெஸ்ட் பண்ணி அதன் அடிப்படையில தாங்க அந்த தண்ணி கோழிகளுக்கு கொடுக்குறோம்.
ஐயா, இவை தவிர இந்த கோழி பண்ணையை இன்னும் அதிகமா விரிவுபடுத்தணும், இன்னும் வேற வேற இனங்கள் வந்து ஒரு காடை வளர்ப்பு இந்த மாதிரியான ஒரு பண்ணைகளை வந்து ஒரு விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான ஒரு எதிர்கால திட்டத்தை வடிவமைச்சு அதனுடைய நோக்கிய ஒரு பயணத்தை நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்கய்யா?
இப்போ நான் வளர்த்துற கோழியை வந்து நான் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கேங்க. அது இறைச்சி தேவைக்காகவோ, விவசாயிகள் வளர்க்குறதுக்காகவோ, முட்டைக்காகவோ பயன்படுத்துறேங்க. உற்பத்தி பண்ணுற கோழிகளை அழிச்சிக்கிட்டு இருக்கேன், உற்பத்தி பண்ணுற முட்டைகளை வித்துக்கிட்டு இருக்கேன். இது போல எனக்கு வந்து வியாபாரம் வந்து இன்னும் அதிகரித்தால் என்னோட பண்ணையை வந்து நான் இன்னும் விரிவுபடுத்தி அதிகமான கோழிகளை வளர்த்து நேரடியாக விற்பனை செய்யலான்னு இருக்கேங்க.
ஐயா, இப்போ இந்த நாட்டுக்கோழிகள் அப்படிங்கிறது நம்ம உண்ணக்கூடிய வகையில எந்த அளவுக்கு நம்மளுடைய மனிதனுடைய உடலுக்கு நாட்டுக்கோழி முட்டையும் நாட்டுக்கோழியும் ரொம்ப ஆரோக்கியங்கய்யா இருக்குங்கய்யா?
நாட்டுக்கோழியில வந்துங்க நல்ல புரத சத்து உள்ள, நல்ல உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சத்து உள்ள கோழிங்க. கோழி முட்டையும் அதே மாதிரி உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான உணவுங்க. அதனால வாரத்துல ஒரு நாள் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழிய குழந்தைகளுக்கோ வயசானவங்களுக்கோ கொடுக்கலாங்க. அது நாட்டுக்கோழி கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் உடலுக்கு வராதுங்க.
ஐயா, இது போல இன்னைக்கு உங்களை போன்ற ஒரு படித்த இளைஞர்கள் உங்களை ஒரு கோழி பண்ணை இந்த மாதிரி பல்வேறு ஒரு சுய தொழில் செய்யணும், அதன் மூலமா நம்ம ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அனுபவ ரீதியா நீங்க வழங்கக்கூடிய அறிவுரை என்னங்கய்யா?
வேலை வந்து வேலைக்கு முயற்சி செய்யணுங்க. வேலை இல்லாமலும் இருக்கக்கூடாது. வேலையை முயற்சி செய்யணும். வேலை கிடைச்சா வேலைக்கு போகணும். வேலை இல்லைன்னா நம்ம சுயமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நமக்கு செலவுக்கு தேவையான வருமானத்தை நம்ம சுயமாக இப்போ உழைச்சி அதுலேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியுங்க.
இவை தவிர வேற ஏதாவது இந்த கோழி பண்ணை குறித்து உங்களுடைய அனுபவ ரீதியாக பொதுமக்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் சொல்லிக்கலாங்க ஐயா.
நான் வந்து வருடத்திற்கு ஒரு முறை இலவசமாக கோழி வளர்ப்பு சம்மந்தமாக ஒரு வகுப்பு மாதிரி நடத்துறேங்க. கட்டணம் இல்லாத வகுப்புங்க. அந்த நான் கொடுக்குற தேதியில வந்து வருடத்தில் ஒரு முறை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் விருப்பம் உள்ளவங்க வரலாங்க. அனைத்து சந்தேகங்களும் கேட்கலாம். அதை நான் நிவர்த்தி பண்ணுவேன். இலவசமாக நீங்கள் வந்து கேட்டு பயனடைஞ்சு போகலாங்க
ஐயா. அதே போல நீங்கள் இந்த இலவசமாக வகுப்புகள் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பெயரு இந்த தொலைபேசி எண்ணையும் நீங்க கூட சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த நேர்காணல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கோழி வளர்க்கணும் ஆர்வமோடு இருக்கக்கூடிய பொதுமக்கள் உங்களுடைய எண்ண தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு பயனுள்ளதா இருக்குங்க ஐயா?
என் பேர் வந்து ராஜாங்க. ஆர் ராஜா. கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசேலம் வட்டம், மரவானத்த கிராமங்க. என் வந்து என் கைபேசி நம்பர் வந்துங்க 95-30-7-0-1-5-7 என்னுடைய தொலைபேசி நம்பர். இதை தொடர்பு கொள்ளலாம்.
ஐயா, இது வரைக்கும் இந்த கோழி பண்ணை எப்படி அடிப்படை ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பண்ணை அமைப்பு முறை, என்னென்ன கோழி இனங்கள் வளர்த்துருக்கீங்க, அதனுடைய வளர்ப்பு முறை என்ன, அதனுடைய வியாபார யுக்திகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேர்கள் சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றிங்க.
நேர்களே, இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை பற்றியும் பண்ணை அமைக்க விதத்தை குறித்தும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு ஆர் ராஜா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.